ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதில் கடந்த வகுப்புகள் மூலமாக 12 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். அதாவது நம்ம பஞ்சதசியில் பூத விவேகம் அப்படிங்கிற பகுதியில் 12 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம 13வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். ஏகாத சேந்திரியைர் யுக்தியா சாஸ்திரேனாப்யவகம்யதே யாவத் கிஞ்சித் பவேத் ஏதத் இதம் சப்தோதிதம் ஜகத். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த 13வது ஸ்லோகத்தில், அதாவது மனசு சேர்த்து 11 இந்திரியங்களின் விசாரணை மூலம் சாஸ்திரத்தின் போதனையாலும் இதுவரை நாம் உறுதியாக ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டோம். அப்படி என்ன அறிந்து கொண்டோம்னா, அது எதுவாக இருந்தாலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் இந்த ஒளி முதலிய குணங்களால் வெளிப்படுகின்ற இந்த உலகம் எல்லாமே ஒரே ஒன்றுதான், பௌதிகமாகவே அதுவே இருக்கிறது அப்படின்னு ஒரே லைனில் அருமையாக புரிய வச்சிட்டார். அதாவது நம்ம வந்து 11 இந்திரியங்கள் அப்படின்னு பார்க்கறது என்னென்ன அப்படின்னா, 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்கள், அப்புறம் மனசு. இந்த 10+1 சேர்ந்து 11 இந்திரியங்களாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 11 இந்திரியங்களை வச்சு நம்ம யுக்திபூர்வமாக விசாரணை பண்ணி பார்த்தோம். அப்படி விசாரணை பண்ணி பார்த்ததில் நமக்கு சாஸ்திர அறிவு நமக்கு என்ன புரிய வச்சுது அப்படின்னு பார்த்தா, இந்த உலகம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, யாவத் கிஞ்சித் பவேத் ஏத்த தீத்தம் அப்படிங்கிறார். அப்போ இந்த உலகம் ஒளி முதலிய குணங்களால் வெளிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது. அப்போ வேதாந்த சாஸ்திரத்தை கொண்டு நம்ம ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு முடிவு கிடைக்கிறது. இந்த உலகத்தில் எது எதுவாக தோன்றினாலும் அவைகள் அனைத்தும், அதாவது ஒளி முதலிய குணங்களால் வெளிப்பட்ட பூத உலகமே, அதாவது இது போன்ற அனுபவத்திற்குள் வரும் எதுவும் ஆத்மா அல்ல அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். அப்போ இங்கே இதை தான் நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஆத்மாவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஆனால் இங்கே உலகமாக விரிகிறதெல்லாம் பஞ்சபூதங்களினுடைய குணபேதங்கள் தான் காரணம். அப்போ நம்ம இந்த அத்வைத சாஸ்திரத்தினுடைய ஆழமான போதனை சாரமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்லோகம் வந்து பூத விவேகம் அப்படிங்கிற இந்த பகுதியினுடைய முதல் கட்டத்தை முடிக்கின்ற தீர்ப்பாக வருகிறது. அதாவது ஞானேந்திரிய விசாரணை, கர்மேந்திரிய விசாரணை, அப்புறம் மனம், குணங்கள், கர்மம், சாஸ்திர சான்று என எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவை சொல்லுது. அது என்ன அப்படின்னா, அனுபவமாக வருகின்ற எல்லாமே ஜகத், இந்த உலகம். ஆனால் இதெல்லாம் எப்படி உலகமாக தெரியுது, பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு நமக்கு புரிய வச்சுட்டாங்க. அப்போ நமக்கு இந்த பூத விவேகம் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த உலகம் என்பது தானாக தோன்றவில்லை, பஞ்சபூதங்களால் தோன்றுகிறது. அதனால் இங்கே காணப்படுவதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜகத்து. அப்போ இங்கே அறியப்படுவதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜகத்து. அப்போ இங்கே அனுபவிக்கப்படுவதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜகத்து. அப்போ இந்த காண்பது, காணப்படுவது, அனுபவிக்கப்படுவது அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாமே, இந்த உலகத்தில் எல்லாமே ஜகத்து தான். ஆனால் இந்த ஜகத்துக்கு சம்பந்தம் இல்லாமல், ஜகத்தில் தொடர்பு இல்லாமல் ஒன்று இருக்குது, அது எது தெரியுமா, அதுதான் அனைத்தையும் அறிகின்ற ஆத்மா, சாட்சி மாத்திரமே அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்போ இங்கே இதம் ஜகத் அப்படிங்கிற விஷயத்தை, இங்கே எல்லாம் ஜகத் அப்படிங்கிற பயிற்சியை நம்ம எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரணும், நிதித்தியாசனத்தில் நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எந்த அனுபவம் வந்தாலும் சரி, நமக்கு இந்த உடல் சம்பந்தமான அனுபவம், மனம் சார்ந்த அனுபவம், அல்லது உணர்ச்சிகள் சார்ந்த அனுபவம், எண்ணங்களால் ஏற்படுகின்ற அனுபவங்கள் அப்படின்ட்டு எந்த அனுபவங்கள் வந்தாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது எல்லாம் ஜகத், இதம் ஜகத் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் நிதித்தியாசனம். அப்போ இதை நம்ம புரிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் உடனே உணரவும் செய்யணும். அந்த மாதிரி உணர்வு என்ன தெரியுமா, இதையெல்லாம் அறியும் நான் ஜகத் இல்லை ஜகத்தில் இல்லை அப்படின்னு நம்ம தெளிவா இருக்கணும். ஏன்னா இங்க ஜகத்து அப்படிங்கிறது இந்த உலகம் அப்படிங்கிற அடிப்படையில இங்க சாஸ்திரம் பேசுது, அதே அடிப்படையில தான் இங்க விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் என்பவன் அந்த தூய உணர்வு, இதையெல்லாம் அறிகின்ற நான் அந்த உணர்வாக இருப்பதினாலே நான் நிச்சயமாக இந்த உலகமாக இருக்க முடியாது. ஆனால் என்னுடைய உடல், மனம், உணர்ச்சி, எண்ணங்கள் அப்படின்னு அறியப்படுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உலகமாக இருக்கின்றது. அப்ப நான் வேறு, இந்த உலகம் வேறு. அப்ப எப்படி இது புரியுது, எனக்கு வேறாக அறியப்படியவைகள் நானாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையில இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன மாதிரி சந்தேகம் வரலாம் அப்படின்னா, இப்ப நீங்க அத்வைத வேதாந்தத்தின் பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொன்னீங்க, இப்ப திடீர்னு எனக்கு வேறாக அறியப்படுகின்ற உலகம் எல்லாம் நான் இல்லைன்னு வேற சொல்றீங்களே, அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு வேறாக உலகம் இருக்குன்னு சொல்றீங்களா, எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க எழுப்பணும். அப்படி எழுப்புனா என்ன பதில் அப்படின்னா, இப்ப நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, ஆனா நீங்க கண்ணாடியை உருவாக்கி கண்ணாடி வழியா பார்த்தா உங்களுக்கு வேறாக ஒரு உருவம் கண்ணாடியில தெரியுதே, அந்த கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் நீங்க இருப்பதினால்தானே இருக்குதே, அப்ப அதை நான் இல்லை என்று நீங்க எப்படி சொல்ல முடியும், அது நான் இருப்பதினால்தான் இருக்கிறது, ஆனால் என்ன ஒரு ஊடகம் வழியாக இருக்கிறது, கண்ணாடியின் வழியாக இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு புரியுது இல்லையா, அதை தான் இங்கேயும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து அது எப்படிங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் ஜகத்தில் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா ஜகத்து இருக்குன்னு சொல்றீங்க, ஒரே குழப்பமா இருக்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க கேட்கலனாலும் நாங்களே கேள்வியை கேட்டு நாங்களே பதிலும் சொல்லிடுறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இங்க உண்மையில் என்ன, இதனை அறியும் நான் ஜகத் இல்லை, நான் உலகம் இல்லை, ஆனால் எனக்கு முன்னாடி உலகம் தெரியுதே அப்படின்னா, நான் இருப்பதினால் உலகம் தெரிகிறது. அதுக்குதான் உதாரணம், நான் வந்து இருக்கிறதுனால கண்ணாடியில என் உருவம் தெரியுது, அந்த கண்ணாடியை உருவாக்கியவனும் நானே, அந்த கண்ணாடியில் தெரிபவனும் நானே. அப்ப என்னுடைய இருப்பினாலே கண்ணாடியும் கண்ணாடியில் தெரியும் உருவமும் இருப்பது போல, இங்கு இருப்பாகிய பிரம்மத்தின் இருப்பினாலேயே இந்த உலகம் உருவாக்கப்பட்டு இந்த உலகத்தில் எல்லாமாக அதுவே தெரிகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இந்த இடத்துல என்ன பாயிண்ட் புரியும், இந்த உலகம் என்பது ஒரு தோற்றம் மாத்திரமேன்னு புரியும். அதே சமயம் அதை சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லுவோம், எல்லாம் பிரம்மமயம் சொல்றோம், அப்புறம் தோற்றம் மாத்திரமேன்னு சொல்றோமே, அங்கேயும் ஒரு குழப்பம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து கண்ணாடியில பாக்குற உருவம் உங்களது தானே, அதை நீங்க உதாசீனப்படுத்த முடியாது இல்லையா, ஆனா கண்ணாடி தெரியறதுனால உங்க உருவம் அந்த கண்ணாடி வழியா இருக்குது, ஆனா அந்த கண்ணாடி உருவாக்குன நீங்க அந்த கண்ணாடியில உங்களை பார்ப்பது போல இங்க பிரம்மம் தானே உருவாக்கிய இந்த உலகத்தை தானே பாக்குது. அப்ப எப்படிங்க இந்த உலகத்தை அது உருவாக்கிச்சு, அதுக்கான ஊடகம் தான் இந்த உடலும் மனசும், அப்ப அதுதான் கண்ணாடி, அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஜகத்துங்கிற விஷயத்துல காணப்படுவதும் ஜகத்து, அறியப்படுவதும் ஜகத்து, அனுபவிக்கப்படுவதும் ஜகத்து அப்படின்னு நீங்க சொல்றாங்க இல்லையா. அப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்னுடைய இருப்பினாலே இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும், ஆனால் இதையெல்லாம் அறியும் சாட்சி மாத்திரமே நான், நானும் அந்த உலகம் கிடையாது, அந்த ஜகத்து கிடையாது அப்படிங்கிறத தெளிவா இருக்கணும். அதுதான் இங்க நிதித்தியாசனம். அப்ப இந்த செயல்படியே சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் என்ன அப்படின்னா, எனக்கு இது நடக்கிறது என்பதையும் ஜகத் என்றே பார், உள் அனுபவம் என்பதற்காக அதை ஆத்மா என்று எண்ணாதே அப்படின்ட்டு இங்க ஒரு ஆழமான உபதேசம் சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இங்க எனக்கு இது நடக்கிறது அப்படின்னா என்ன, இந்த உடலுக்கும் மனதுக்கும் இந்த உலகம் உருவாக்கப்பட்டு தெரிகிறது. அப்ப இந்த உடலும் மனசும் இருப்பதினால இந்த உலகத்தை பார்க்கிறது, அனுபவிக்கிறது, அதில் விவகாரம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன இங்க புரிஞ்சுக்கணும், எனக்கு இது நடக்கிறது என்பதை, எனக்கு வேறாக இருக்கின்ற இந்த உலகமாக இருப்பதை நம்முடைய உள் அனுபவம் என்பதாக எடுத்துக்கொண்டு அதை ஆத்மா என்பதாக நம்ம தவறாக புரிந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, நான் அல்ல அப்படிங்கிற அந்த எல்லையை முழுமையாகவே வரையறுக்கிறது என்று நாம் இங்க பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நேர்த்தி பண்ணி பார்க்கும்போது, இங்க நான் அல்ல நான் அல்லன்ட்டு பஞ்ச இந்திரியங்களையும் நீக்கிறோம், நான இந்திரியங்களை நீக்கிறோம், நான் அல்லங்கிறத கர்ம இந்திரியங்களையும் நீக்கிறோம், அப்புறம் மனம் நான் அல்ல, புத்தி நான் அல்ல அப்படின்ட்டு எல்லாவற்றையும் நேர்த்தி பண்ணி பார்த்தா இறுதியாக என்ன இருக்கு, அதுதான் ஆத்மா சாட்சி, அந்த சைத்தன்யம் மட்டும் இருக்கிறது. அப்போ அது மட்டும் தான் இருக்கிறது, அதுதான் நான். அப்ப நான் இருப்பதினால் இவைகள் எல்லாம் இருக்கிறது, என்னுடைய இருப்பினாலே இங்கு இந்த உடலும் மனசும் உண்டாக்கப்பட்டு அந்த மனதிலே ஐந்து புலன்கள், அதாவது அகக்கரணங்களாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் உண்டாகுது. அப்புறம் வெளியே வந்து புறக்கரணங்களாக இருக்கின்ற கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5 உண்டாகுது. அப்போ இப்படி இந்த உடலும் மனசும் என்னுடைய இருப்பினாலே உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே உபதேசமாக மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்போ இதை நம்ம நன்றாக உள்வாங்கி கொண்டா சாட்சி தனித்துவமாக தெளிவாகும் அப்படின்னு இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சாதகனுக்கான உபதேசத்தை இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சாட்சி அப்படிங்கிறத நம்ம தனித்து எப்படி அடையாளம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த முறையில தான் நம்ம விசாரம் பண்ணி பார்த்து விவேகத்தினால விழித்து கொண்டோம்னா இதுதான் சரியாக வரும் என்று இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ ஒரே ஒரு வரியில நாம் இதை பற்றி ஒரு சித்தாந்த வழியில பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, எவ்வளவு நுண்மையானதாக இருந்தாலும் அது அனுபவமாக வந்தால் அதற்கு பேர் வந்து ஜகத்துங்க. அதை அறிகின்ற சாட்சி மாத்திரமே நான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே வந்து எவ்வளவு நுண்மையானதாக அப்படின்னா என்ன, நம்ம கண்ணுக்கு தெரியாத மனசு கூட எனக்கு வேறாகத்தான் இருக்கிறது. அப்போ அந்த மனதின் மூலமாக இது இது இன்னது என்று அறியப்பட்டாலும் அது எனக்கு வேறாகத்தான் இருக்கிறது. அப்போ எனக்கு வேறாக எவையெல்லாம் இருக்கிறதோ, அப்போ எவைகளெல்லாம் எனக்கு அனுபவமாக வருகின்றதோ, அவையெல்லாம் உலகம் மாத்திரமே, ஜகத் மாத்திரமே. ஆனால் நானோ அதை அறியும் சாட்சி மாத்திரமே. இதுதாங்க இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருள். இப்படிதான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸ்லோகம் 14. இதம் சர்வம் புறா சிருஷ்டேர் ஏக்கம் ஏவ அத்விதீயகம் சத்யேவ ஆசின் நாம ரூபே நாஸ்தாம் இத்யாரூணேர் வசக. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த அனைத்துமே படைப்பு தோன்றுவதற்கு முன்பு இரண்டற்ற ஒன்றாகவே இருந்தது, அதுதான் அத்விதீயம். அத்விதீயகம் அப்படிங்கிற வார்த்தை இங்க உபயோகப்படுத்துறாரு. ஏக்கம் ஏவ அத்விதீயகம். அப்ப இங்க எல்லாமே இந்த படைப்பு தோன்றுவதற்கு முன்பு இரண்டற்ற ஒன்றாகவே இருந்தது. அப்போது அது சத்து என்று ஒன்றே ஒன்றாக மட்டுமே இருந்தது. அதற்கு பெயரும் வடிவமும் இல்லவே இல்லை. இதுதான் உபனிஷத்தினுடைய ஆருணியின் வாக்கு அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. சத்யேவ ஆஷின் நாம ரூபே நாஸ்தாம் இத்தி ஆருணேர் வசகா. ஆருணேர்னா அந்த ஆருணி அப்படிங்கிற முனிவர், ஆருணிங்கிற ரிஷி வந்து சொல்கிறார் அப்படின்ட்டு அந்த ரிஷியும் இங்க எடுத்து சுட்டி காட்டுறார் வித்யாரண்யர். அதாவது வித்யாரண்யர் வந்து இப்போ இந்த பஞ்சதசி பாடங்களை வந்து எதன் அடிப்படையில் எடுக்கிறார் அப்படின்னா, நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்துல உபனிஷதங்களுடைய சாரங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமா எடுத்து பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் போன்ற நூல்களிலிருந்து ஆழமான உட்கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கி அவையெல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு நூலாக வெளிப்படுத்தியது தான் இந்த பஞ்சதசி. அப்போ இது ஒரு 15 அத்தியாயங்களில் இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது நமக்கு நிறைய புரிதல் வரும். ஏன்னா இதை படிக்க படிக்க நமக்கு எல்லா உபனிஷதங்களுடைய உள் விவகாரங்கள் பூரா புரியும். பகவத்கீதையும் அப்படியே நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா எல்லாமே இந்த நூலில் விளக்கமாக கொடுக்குறாரு. அதில் தான் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருனா, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு, இந்த படைப்பு தோன்றுவதற்கு முன்பு இரண்டற்ற ஒன்று மட்டும் இருந்தது அப்படிங்கிறாரு. அப்போ இரண்டற்ற ஒன்று அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னா, சத்து ஏவ, அது சத்து என்ற இருப்பாக மட்டுமே இருந்தது, அது மட்டுமே இருந்தது. ஏவ அப்படிங்கிற வார்த்தையை இங்கே போட்டார். நாம ரூபே நாஸ்தாம், அதுக்கு பெயரும் இல்லை வடிவமும் இல்லை. இதுதான் ஆருணியர் வசக, ஆருணி என்பவருடைய வாக்கு என்பதாக இந்த இடத்துல பொருள் புரிய வைக்கிறார். அப்போ நம்ம இங்கே விளக்கமாக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த உலகம், உடல், மனம், அனுபவம் என்று நாம் காணுகின்ற எல்லாமே முன்னொரு காலத்திலே பிரிந்ததாக இல்லவே இல்லை. இப்போ தான் நமக்கு இதெல்லாம் பிரிஞ்சுதான் தெரியுது. அப்போ படைப்பு தொடங்குவதற்கு முன்பு எல்லாம் ஒன்றாகவே, இரண்டற்ற சத்தாகவே, சத்து மாத்திரமாகவே இருந்தது. அப்போது வந்து இது அது என்ற பெயரும் வடிவமும் அங்கு இல்லவே இல்லை. அப்போ இதுதான் உபநிஷதம் கூறுகின்ற அத்வைதத்தின் ஆரம்ப நிலை என்று இங்கே இந்த செயல் தெளிவுபடுத்துது. அப்போ இந்த அத்வைதத்தினுடைய ஆரம்ப நிலையில இங்க படைப்பு தோன்றுவதற்கு முன்னாடி ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தது, அதற்கு பெயர் சத்து. சத்துன்னா இருப்பு அல்லது உண்மை அப்படின்னு பொருள். அப்போ உண்மை ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அப்போ அந்த உண்மை இருப்பு என்பது ஒன்றே ஒன்று மட்டுமே அப்படிங்கிறத இங்கே மகான்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்போ இந்த செயல்படி நமக்கு அத்வைத விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூத விவேகத்தில் இது ஒரு முக்கியமான திருப்பத்தை உண்டு பண்ணுகின்ற செயல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே காணுகின்ற எல்லாமே எப்படி இருக்கு, உலகமாக இருக்கு, ஜகத்தா இருக்கு. ஆனால் அதை காண்பவனாகிய நானோ சாட்சி மாத்திரமே, ஆத்மா தான் நான் அப்படின்னு இங்கே புரிய வச்சிட்டாரு. அப்போ உபனிஷத்து சொல்றதை பார்க்கும்போது இந்த உலகம் கூட முதலில் ஆத்மாவாகத்தான் இருந்திருக்கிறது என்று நமக்கு புரிய வருது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த உலகம் உண்டாகுவதற்கு முன்னாடி ஒரு இருப்பு இருந்திருக்கு இல்லையா, அது இருந்ததுனால தானே உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு கூட முன்னாடி என்ன இருந்திருக்கும், ஆத்மா மட்டும்தான் இருந்திருக்கும். அப்போ அந்த ஆத்மா தான் இங்கே பின்னாடி என்னவா வருது, பெயர் வடிவம் போன்றவைகளில் தோற்றம் அடைகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நிலையை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம இது என்ன புரிஞ்சுக்குவோம், சத்துங்கிறது வந்து ஏற்கனவே இருந்தது, இப்போ இந்த நிலையில் இன்றைக்கு இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறதும் அதுவே தான் இருக்கிறது. அப்போ வேறுபாடுகள் எல்லாம் உண்மையில் உருவாகவே இல்லை, இவைகள் எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே அப்படின்னு ஒரு ஆழமான உண்மையை சொல்லி, அதனால தான் ஜகத்தை வந்து நம்ம மித்தியா அப்படின்னு சொல்கிறோங்கிறதையும் இங்கே அருமையாக புரிய வைக்கிறார். இந்த இடத்துல வந்து வேதத்தினுடைய மகா வாக்கியம் இருக்கு இல்லையா, பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு வேதத்தினுடைய வாக்கியம், அதுக்கு பேர் மகா வாக்கியம். அந்த வாக்கியத்தின்படி இப்போ பிரம்மம் சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ரிஷிகள். அப்போ சத்துனா இருப்பு, அல்லது சத்தியம் என்றால் உண்மை அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அது சொல்லப்படுது. அப்போ இங்கே உண்மை அப்படிங்கிற ஒன்றே ஒன்று இருக்குதுங்க, அதுதான் சத்து, அது இருக்கிறது, அது மட்டும்தான் முதலில் இருந்தது. இப்போ என்ன இருக்குதுங்க, இப்பவும் அதுவே தான் இருக்கிறது. அப்போ இப்பவும் அதுவே தான் இருக்கிறது, அப்பவும் அதுவே தான் இருந்தது அப்படின்னா, அப்போ எப்படிங்க அப்படின்னா, வேறுபாடுகள் எல்லாம் உண்மையில் உருவாகவே இல்லை, இவைகள் எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே அப்படின்ட்டு ஒரு ஆழமான விஷயத்தை இந்த செயலில் புரிய வைக்கிறாரு. அப்போ எதனால தோற்றம் மாத்திரமே அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம ஒன்று இருந்ததாகவும் அந்த இருப்பிலிருந்து உலகம் உண்டானதாகவும் அந்த உலகம் உண்டாவதற்கு பஞ்சபூதங்கள் படைக்கப்பட்டதாகவும் அந்த பஞ்சபூதங்கள் பஞ்சீகரணத்தின் மூலமா இந்த பிரபஞ்சம் தோன்றியதாகவும் அந்த தோற்றத்திலே பூமி மற்ற கோள்கள் உருவானதாகவும் அதுல பூமியில நீங்க நானெல்லாம் பிறந்து விட்டதாகவும் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் இப்ப நம்ம அத்வைத வேதாந்த வகுப்பு படித்து கொண்டிருப்பதாகவும் நம்ம பார்க்கிற இத்தனை விஷயங்களும் உருவாகவே இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியுமா? ஆனா சாஸ்திரம் அப்படிதான் சொல்லுது, இந்த வேறுபாடுகள் எல்லாம் உண்மையில் உருவாகவே இல்லை, தோற்றம் மாத்திரமேங்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஆழமாக விசாரணை பண்ணணும், எப்படிங்க இவ்வளோ பெரிய உலகம் உண்டாகி இருக்குதுல, இதில் இவ்வளோ பெரிய உலகத்தில் நான் பூமிங்கிற பந்தில் நான் இருக்கிறேன், என்னுடைய அனுபவத்துக்கு இங்கே என்னுடைய உடம்பு மனசு இருக்குது, அப்புறம் என்னுடைய உடம்பு மனசு மட்டுமா, இந்த உலகத்தில் எத்தனையோ உடம்பு மனசு இருக்குது, அப்போ இவைகளெல்லாம் நான் தினசரி பார்க்குறேன் அனுபவிக்கிறேன், இதை போய் இல்லை தோற்றம் மாத்திரமேன்னு சொன்னால் எப்படிங்க ஏற்றுக்க முடியலையே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதுதான் ஆரம்ப சாதகர்கள் கேட்குற கேள்வியும் கூட. ஏன்னா இந்த வேதாந்த சாஸ்திரத்தில் வந்த உடனே பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படின்னு ஒரு மகா வாக்கியத்தை உபதேசமாக சொன்ன உடனே, அது எப்படிங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உலகம் எனக்கு அனுபவம் ஆகிக்கிட்டு இருக்கு, இதை போய் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு அவங்க எடுத்த உடனே இந்த சாஸ்திரமே தப்பு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாக்கியமாக இந்த மகா வாக்கியம் இருக்குது இல்லையா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மகா வாக்கியத்தை கேட்ட உடனே நம்ம உடனே என்ன முடிவு எடுப்போம், கண் எதிரில் இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லைன்னு வாய் கூசாமல் போய் சொல்கிறீங்க, உலகம் கண்ணு முன்னாடி இருக்குது, அந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ அனுபவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் என் முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து இல்லவே இல்லை தோற்றம் மாத்திரமேன்னு சொல்லி வாய் கூசாமல் பொய் சொல்கிறீங்க, எப்படிங்க இப்படிலாம் உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம உடனே அந்த சாஸ்திரத்துக்கு எதிராகத்தான் திரும்ப தோணும். ஏன்னா அப்படி தானே அனுபவம் இருக்குது, நமக்கு அனுபவம் அப்படித்தானே இருக்குது. அப்போ இதை தான் மகான்கள் வந்து சுட்டி காட்டுறாங்க நமக்கு. அது எப்படி அவங்க சுட்டி காட்டுறாங்க, இந்த சத்து தான் நான் அப்படிங்கிற பயிற்சி எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாதாரணமாகவே அமைதியாக அமர்ந்து கொண்டு உங்களுக்கு உண்டாகுகின்ற அனுபவங்கள் எல்லாம் பாருங்களேன், உடம்பு மனசு உலகம் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி தோன்றட்டும். ஆனால் இதெல்லாம் எப்படிங்க, பெயர் வடிவம் வந்த பிறகு தானே எனக்கு இதெல்லாம் தெரியுது. இப்போ இந்த பெயர் வடிவம் வருவதற்கு முன்னாடி ஒன்று இருந்திருக்கணும் இல்லையா, அதுதானே நானாக இருக்க முடியும். நான் வந்து இப்போ திடீர்னு இந்த பெயர் உருவத்தை வச்சுக்கிட்டு இதுதான் உலகம் அப்படின்னு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் இதுக்கு முன்னாடியும் இந்த நான் தான் இருந்திருப்பேன், இப்போவும் நான் தான் இருக்கிறேன், ஆனால் அந்த நான் தான் எப்போதும் இருக்கிறது. அந்த இருப்பு உணர்வில் நீங்கள் நிற்க முடியுமானால் இந்த உலகம் உண்மையில் தோற்றம் மாத்திரமேன்னு உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த செயல் நமக்கு புரிய வைக்க பார்க்குதுங்க. ஆனா அவ்வளவு சீக்கிரம் எல்லாராலையும் இதை புரிஞ்சுக்க முடியுமா ஏத்துக்க முடியுமான்னா அதுதான் கஷ்டம். அது ஏன்னா நம்ம பிராக்டிக்கலா கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும், ஏத்துக்க முடியாது. இது சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்க பாக்குது, எப்படி பாக்குது, எந்தெந்த வகையில நமக்கு புரிய வைக்க வழிமுறைகளை காட்டுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வச்சோம். அதுக்கு மூன்று அவஸ்தாத்திரைய சாட்சியா நம்ம வந்து எப்படி ஆத்மா இருக்கு, மூன்று அவஸ்தைகள் நமக்கு எப்படி உண்டாகுதுங்கிற விளக்கமெல்லாம் கொடுத்தோம். அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்து, இப்போ நீங்கள் இந்த விழிப்பு நிலையாக பார்க்குற உலகம் வந்து ஏன் கனவுல காணாமல் போயிடுது, அப்புறம் கனவுல நீங்கள் வேற ஒரு உலகத்தை படைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற போதே நல்லா தூங்குறீங்க, அப்போ கனவும் இல்லாமல் போயிடுது, அப்போ நல்லா தூங்கும்போது நனவு உலகமும் இல்லை கனவு உலகமும் இல்லை, அப்போ நீங்கள் மட்டும்தானே இருந்தீங்க, அப்போ நீங்கள் யாரு, இப்போ நீங்கள் வந்த பிறகு நான் ராமசாமி குப்புசாமி கமலா விமலான்ட்டு பேரை வச்சுக்கிட்டு ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு இதுதான் நான் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்போ இது எப்படி உங்களுக்கு வந்தது, அப்போ அங்கே மட்டும் ஏன் இதெல்லாம் காணோம், அப்படி இப்படி நம்ம சில கேள்விகள் கேட்டோம்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கிறோம். ஆமாம், ஒரு வகையில் நியாயமாக தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அதுவும் நியாயம்தான், இருந்தாலும் மனசு அவ்வளோ சீக்கிரம் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குதுங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. அப்போ நம்ம இன்னொரு பாயிண்ட்டு கூட நம்ம போகலாம். எப்படின்னா இப்போ நீங்கள் இந்த உடம்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்த பிறகு தானே இந்த பௌதீக உலகம் உங்களுக்கு அனுபவம் ஆச்சுங்க. எப்போ அனுபவம் ஆச்சுங்க? இப்போ நீங்கள் வந்து உடம்பாக மாறுவதற்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியுமா? சயின்ஸ் படி பார்த்துங்க, ஏற்றுக்கலாம், நீங்கள் சாஸ்திரப்படி ஏற்றுக்க வேண்டாம். நீங்கள் அப்பாவுடைய ஒரு விந்து அணுதானே, அப்போ நீங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவாக இருந்தபோது உங்களுடைய அனுபவம் ஏதாவது இருக்கா இந்த உலகத்தில்? உங்களுக்கு உலகம் எப்படி இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு அணுவாக இருந்து அந்த அண்டத்துக்குள்ளே பூதுறீங்க, அம்மாவுடைய கர்ப்பப்பைக்குள்ளே பூதுறீங்க, பூந்து அங்கே ஒரு பிண்டமாக உருவாகிறீங்க. அங்கே ஒரு பிண்டமாக உருவாகி அந்த பிண்டத்தில் தான் உங்களுக்கு கண்ணு காது மூக்கு நாக்குங்கிற இந்த கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகுது. அப்போ இந்த கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் உண்டாகி நீங்கள் இந்த பூமியில் வெளியே வந்து ஒரு மனித உடலில் வெளியே வந்த உடனே உங்களுக்கு கண் இருக்குது, காது இருக்குது, நாக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பயன்பாட்டுக்கு இருக்கா? இல்லை. ஏன்னா அந்த புலன்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்தாலும் அங்கேயே ஒரு நடைப்பினம் மாதிரி ஒரு ஜடம் மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு உலகம் ஏதாவது தெரியுமா? அம்மா யார், அப்பா யாரு, என்ன பிரசவம் பார்த்த டாக்டர் யாருன்னு ஏதாவது தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அப்போ ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் வெளியே வந்து அந்த உடம்பு பாருங்களேன், அதுதான் நீங்கள், அதுதானே நான் நான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுதான் நீங்கள். அப்போ அப்படி இருக்கிற நீங்கள் வந்து அந்த நிலையில் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடல் வளர்ச்சி அடைய அடைய உணவினால் இந்த உடல் உண்டாக உண்டாக உங்களுக்கு புலன்கள் எல்லாம் விரிவடைய ஆரம்பிக்குது. கண் வந்து பார்வை திரும்பி பார்க்க ஆரம்பிக்குது, காது வந்து கேட்க ஆரம்பிக்குது, வாய் வந்து பேச ஆரம்பிக்குது. அப்போ ஒரு குழந்தை பருவம் எப்படி நடைமுறையில் இருக்குதுங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். பார்க்கும்போது ஒரு குழந்தை அப்படி மொல்லமாக பார்க்க ஆரம்பிக்கும், அப்போ தான் அதுக்கு பார்வை தெரியும். பிறந்த உடனே பார்க்காது, பிறந்த உடனே கண்ணை திறந்து நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் அதுக்கு பார்வை தெரியாது, கண் தெரியாது. ஆனால் அது நாளாக நாளாக தான் கண் பார்வை தெரிஞ்சு யார் யார் என்னங்கிற ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடிய அளவுக்கு அதுக்கு பார்வை கிளியராக வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்கிறத வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டு ஏதோ சொல்கிறாங்கங்கிறது கேட்கும். அப்புறம் நமக்கு ஏதோ கொடுக்கும்போது உணவை சுவைக்கும். அப்போ தான் புலன்கள் அப்படியே ஒவ்வொன்றா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ தான் அதுக்கு டேஸ்ட்டும் பிடிக்கும், பிடிக்கல, அப்புறம் தள்ளி விடுறது, எல்லாம் வேணும்னு கேட்கறது, இதெல்லாம் நடக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல் வளர வளர நமக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும்போது அந்த புலன்களின் அடிப்படையில் நமக்கு உண்டானது தான் இந்த உலகம். ஏன்னா கண் வழியா இப்போ நான் பார்க்குற உலகம் என்பது என்னுடைய கண்ணுக்கு தெரிகிற காட்சிகள்லாம் தெரிகிற உலகம். ஆனால் கண் இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு உலகம் என்ன மாதிரியே இருக்குமா அப்படின்னா எப்படி இருக்காது இல்லை? அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், நம்ம பார்க்குற இந்த உலகம் என்பது புலன்களின் அடிப்படையில் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த புலன்கள் என்பது இந்த பௌதீக உடலின் காரணமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பௌதீக உடலோ சூட்சமான ஒரு நுண்ணிய விஷயத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சூட்சமான நுண்ணிய விஷயம் தாங்க எங்கள் மனசு, அதுதாங்க அணு, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த நுண்ணிய விஷயத்தில் கூட நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை பார்க்கலாம், ஆனால் அதுகெல்லாம் நீ கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ அந்த நுண்ணிய விஷயத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை உருவாக்கி ஒரு படைப்பை உண்டு பண்ண பார்க்குற இந்த உடலும் மனசும் வெளிப்பட்டு இவ்வளோ பெரிய விவகாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஆதாரமாக ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் உண்மையிலே நீங்கள். ஆனால் அது நான் தெரியாமல் தற்காலிகமாக ஒரு அணுவாக மாறி அந்த அணுவின் வழியாக இவ்வளோ பெரிய உடம்பை எடுத்து இந்த உடம்பின் வழியாக இவ்வளோ பெரிய உலகத்தை உண்டாக்கி இதுதான் நான் என்று நம்ம அபிமானித்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. இதுதான் இங்கே பாயிண்ட்டு. இதை நான் வந்து இவ்வளோ ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இந்த பாயிண்ட்டை வந்து வேறு எந்த வகையிலும் உங்களுக்கு நிரூபிக்க முடியாது. இருப்பது சத்து மட்டுமே. ஆனால் நீங்க உலகம் இருக்குது, நான் இருக்கிறேன் நம்புறதுக்கு என்ன காரணம்? இந்த புலன்களும் இந்த உடலும் இருப்பதினால நம்புறதுக்கு காரணம். அப்ப இந்த புலனும் இந்த உடலும் உங்களுக்கு எப்படி உண்டாச்சுங்கிறது உங்களுக்கு அந்த அடிப்படை விஷயங்கள் தெரிந்தால் மட்டும்தான் அதற்கு ஆதாரமாக என்ன இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். அப்ப ஆதாரமா ஏதோ ஒண்ணு இருந்திருக்கிறதுனால அது உண்டாக்கிய ஊடகம் தான் இந்த உடலும் மனசும். அப்ப இப்படிப்பட்ட இந்த உடலும் மனசும் அதன் மூலமா உண்டாக்கப்பட்டு அதன் வாயிலாக உலகம் அறியப்பட்டு இங்க எல்லாம் இருப்பது போல தெரிகிறது. அப்ப இப்ப புரியும், ஓ இவ்வளவு பெரிய விசாரணை நம்ம பண்ணி பார்த்தோம்னா உண்மையிலேயே இங்க நான் வந்து இந்த உடம்பா மனசா? கேள்வி கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க எப்படி உங்களை உடம்புன்னு சொல்ல முடியும்? நீங்க உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அப்பாவுடைய விந்தணுவா இருந்தீங்க. அப்ப அப்பாவுடைய விந்தணு தான் நான்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? அதை நீங்க கண்டுபிடிக்கணும் இல்ல? அப்ப அந்த மாதிரி நீங்க எங்கேயோ இருந்திருக்கணும், அப்புறம் நீங்க இங்க வந்திருக்கணும். அப்படி வரும்போது உங்களுக்கு இத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கணும். அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாம் உண்மையா? அப்ப தோன்றி மறையக்கூடிய இந்த தோற்றங்கள் எல்லாம் உண்மையா? இந்த தோற்றத்தை உண்டு பண்ணது யார்? இதெல்லாம் நீங்க விசாரணை பண்ணணும். இதெல்லாம் யார் விசாரணை பண்ண முடியும்? ஒரு மிருகம் பண்ணுமா இல்ல ஒரு பறவை பண்ணுமா? முடியவே முடியாது. அப்ப மனிதன் ஆகிய நாம் தான் ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்து பகுத்தறிவு படைத்ததுனால நாம் மட்டும்தான் இதை விசாரித்து பார்க்க முடியும். வேற எந்த ஜீவராசிகளும் இதை விசாரித்து பார்க்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விவேகம் மனிதனிடத்துல இருப்பதினால்தான் மனித உடல் சிறப்பான உடல். அறிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப இப்படிப்பட்ட மனித உடல் கிடைச்சிருக்கிறதுனால அதுல அரிதான அறிவு பரிமாணம் விரிந்திருப்பதினால அதற்கான பூத உடல் பஞ்சபூதங்களின் தன்மையில கிடைக்க பெற்றதுனால இங்க இவ்வளவு ப்ராசஸ் நடந்து நம்மை நாம் உணர்கின்ற ஒரு உயர் பரிமாண நிலையை நாம் எட்டுகிறோம். அப்படித்தான் நீங்க உங்களை ஆராய்ந்து பார்த்து உறுதி செய்யும் போது இங்கு இருப்பு மட்டும்தான் எப்போதும் இருக்கிறது. அந்த இருப்பு உணர்விலே சில வினாடிகள் உங்களால் நிலை பெற முடியுமானால் அதுதாங்க நீங்க. சில வினாடிகள் உங்களால் அந்த இருப்பு உணர்வில் நிலை பெற வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? இந்த சாதகனுக்கான உபதேசம் என்ன? இந்த உலகத்தை மாயை என்று வெறுக்க சொல்லவில்லை இந்த ஸ்லோகம். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தை இருப்பின் தோற்றமாக மட்டுமே பார்க்க சொல்கிறது இந்த ஸ்லோகம். அப்ப நீங்க இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்? என்னுடைய இருப்பினாலே என்னால் உண்டாக்கப்பட்டது தான் இந்த பௌதீக உடலும் மனசும். அப்படிப்பட்ட பௌதீக உடலின் மூலமாக நான் இந்த உலகத்தை உண்டாக்கி பார்க்கின்றேன். அப்ப நான் வேறு உலகம் வேறு என்ற பிரிவெல்லாம் பின்னர் தான் வந்தது. ஆனால் இவைகளெல்லாம் உருவாகுவதற்கு முன்னர் நான் மட்டுமே இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தாங்க இந்த செயலினுடைய ஆழமான உட்பொருள். அப்ப இதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கிட்டா, பெயரும் வடிவமும் பின்னர் வந்தது, இருப்பு ஒன்றே முதலும் முடிவுமாக எப்போதும் இருக்கிறது. அதுக்கு பேர் தாங்க ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. அது எப்ப தோன்றியது, எப்ப அதுக்கு முடிவு உண்டாகும், அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுக்கு இடத்துல இல்லவே இல்லை. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஏனென்றால் அது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற அறிவு பிரகாசம், அருட்பெரும் ஜோதி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதை தான் மகான் வள்ளலார் சொல்றார். அப்ப இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி மகான்கள் சொல்றத எவ்வளவு தூரம் அவங்க சாஸ்திரங்கள் இருந்து எடுத்து நமக்கு எளிமையா புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனாலும் அவங்க சொன்ன அந்த கான்செப்டை நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிறது நம்முடைய அஜ்ஞானம். அப்ப நாம இங்க வந்து அந்த அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்ற அந்த அறிவு ஒளி பிரகாசத்தினால்தான் இங்கு இவ்வளவும் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த படைப்பில் இங்கே நம்ம உந்த அணுவாக வந்தோமா, இந்த உடம்பை எடுத்தோமா, இந்த உடம்புல நம்ம இப்படிப்பட்ட புலன்களை அடைந்தோமா, அப்படிப்பட்ட புலன்கள் மூலமாக இப்படிப்பட்ட உலகத்தை அனுபவம் ஆக்கினோமா அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா இது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அல்லவா இருக்கிறது. கண் இல்லாதவனுக்கு உலகம் வேற மாதிரி இருக்கிறது, காது இல்லாதவனுக்கு உலகம் வேற மாதிரி இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு புலன்கள் சார்ந்து உலகம் மாறுகின்றது. அந்த மாறுபாடுகள் எல்லாம் மனித உடலை மட்டும் சார்ந்து இல்லை. மற்ற பூத உடல்களையும் பார்த்தால் அவையவைகளிடத்தில் இருக்கின்ற புலன்களுக்கு ஏற்றவாறு அவைகளுக்கு உலகம் மாறுகின்றது. அப்போ இந்த உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னால் மாறாத ஒன்று இருக்கிறது. அதுவே நான், அதுவே சாட்சி, அதுவே ஆத்மா, அதுவே பிரம்மம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளுங்க. அது மட்டும்தான் முதலும் முடிவும் இல்லா எப்போதும் இருக்கின்ற சத்து மாத்திரமே, இருப்பு மாத்திரமே. அப்ப இது நமக்கு புரிஞ்சு போயிட்டா நம்ம என்ன பண்ணணும்? நேரடியா சத்தா மாறிடணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த விவகாரத்துக்குள்ள பூந்துக்கிட்டு இதுதான் அது அதுதான் இதுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவரவருக்கு ஏற்ற உலகம், அவரவர்களுக்கு புலன்கள் சார்ந்த உலகம், அவரவர்களுக்கு மனம் சார்ந்த உலகம். அப்போ இதுக்கெல்லாம் யார் முடிவு கொடுக்க முடியும்? யாராலையும் முடிவு கொடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து எப்படிப்பட்ட எண்ணங்களை மனசில் ஏற்றிக்கிறோமோ அப்படி நமக்கு உலகம் விரியும். இப்போ நீங்கள் நல்லதுன்னு நினச்சி ஒரு விஷயத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்லது, இன்னொருத்தருக்கு அது கெட்டதாக தெரியும். அப்போ நம்ம அவரை கூப்பிட்டு, ஏங்க இவர் நல்லதுன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி இங்கே கெட்டதுன்னு சொல்லலான்னு கேட்டால், அவர் வந்து என்ன சொல்லுவார், கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு 1000 விளக்கம் கொடுப்பார். இவர் நல்லதுன்னு சொல்கிறதுக்கு நான் வந்து தப்புன்னு சொல்கிறேங்க, இது கெட்டதுங்க அப்படின்னு அவர் 1000 விளக்கங்கள் கொடுக்குறாரு. அப்போ அதை நம்ம கேட்கும்போது, ஆனால் இவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது, அப்போ இது கெட்டதாக தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இவர் என்ன சொல்லுவார், அவர் கிடக்கிறாருங்க அது கெட்டதுங்கிறாரு, நான் நல்லதுன்னு சொல்கிறதுக்கு 1000 விளக்கம் நான் சொல்கிறேன் பாருங்கன்ட்டு இவர் நல்லதுங்கிறதுக்கு 1000 விளக்கம் இவர் சொல்லுவார். அப்போ இதை கேட்ட உடனே நம்ம மனசு என்ன சொல்லும், அட இதுவும் நியாயமாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இங்கே அப்படி ஒன்று நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. இந்த இரண்டையும் பகுத்து பிரித்து பார்க்கின்ற விவேகத்தினால அந்த இரண்டையும் கடந்து எவன் நிற்கிறானோ அவன்தான் ஆத்மா, அவன்தான் பிரம்மம். அப்போ இங்கே ஒன்று நல்லது ஒன்று கெட்டது, ஒன்று சரி தவறு, ஒன்று உண்மை ஒன்று பொய் அப்படின்னு எல்லாம் தீர்மானம் பண்ணுவதெல்லாம் அவரவர் மனசு தான். அப்போ இங்கே மனசு தாங்க இந்த இருமைகளை உண்டாக்கி உலகத்தை படைச்சி வச்சிருக்கு. அப்போ இந்த பேதமைகள் இருக்கின்ற வரைக்கும் உலகம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது மேலோட்டமாக பார்க்குறவர்களுக்கு அவரவர்களுக்கு சார்ந்த உலகம் உண்மையாகத்தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ளே வந்து நம்ம விழித்து கொண்டு விசாரித்து பார்த்தால் மட்டும்தான் உண்மை புரியும். அப்போ நாம் இங்கே என்ன பண்ணணும், இது மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ளே வந்து விசாரித்து பார்த்து உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் மனித பிறவியின் பயன் முழுமை அடையும், இல்லைனா மனித பிறவியினுடைய பயன் முழுமை அடையாது அப்படிங்கிறது இந்த 14th ஸ்லோகத்தில் சொல்லி முடித்து, இங்கே பெயரும் வடிவமும் பின்னர் வந்தது, ஆனால் இருப்பு ஒன்றே எப்போதும் இருந்தது, அது எப்போதும் இருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. இப்போதும் இருக்கிறதுன்னா அப்போ அது எதுங்க, அதுவே நீ தத்துவமசி எப்படி சொல்கிறார் பாருங்க, அதுவே நீ. அப்போ நான் இருப்பதினால் இங்கே எல்லாம் இருக்கிறது. இப்போ மீண்டும் நமக்கு அது புரிய வரும். அப்போ இப்படி தான் நம்ம வந்து விசாரம் பண்ணி பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோ விஷயங்களை நீங்கள் இந்த உலகத்தில் வெளியே வேறாக பார்த்தாலும் அது எல்லாம் நீங்கள் இருக்கிறதுனால தான், அது கடவுளாக இருந்தாலும் சரி பேயாக இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பினால் அது கடவுளாக தெரியுது, உங்களுடைய இருப்பினால் அது பேயாக தெரியுது. அப்போ அது கடவுளாக தெரியுதா பேயாக தெரியுதாங்கிறத எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் மனோபாவத்தை சார்ந்து. உங்களுக்கு அது தெய்வீக நிலையில பார்த்தா கடவுள், உங்களுக்கு மோசமான நிலையில பார்த்தா அது பேய். எப்படி அவருடைய மனதுக்கு அது பேயாகவும் உங்களுடைய மனதுக்கு அது கடவுளாகவும் மாறி தெரியுது, அவரவர் மனம் சார்ந்த பதிவுகள். அப்போ இப்படிதாங்க இந்த உலகம் விரியுது. எக்ஸாம்பிள்காக நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அதாவது இருமைகளை காட்டுவதற்காக, உங்களுக்கு இருமைகளை புரிய வைக்கிறதுக்காக. இங்கே கடவுள் பேய் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்து சொன்னோம்னா உங்களால் லகுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நாம் வர்றது ஆன்மீக வழியில் வரோம் இல்லையா, நமக்கு வந்து கடவுள் தான் பெருசாக தெரியும், இன்னொருத்தன் தவறான பாதையில் போவான் அவனுக்கு பேய் தான் பெருசாக தெரியும். அப்போ அவன் சாத்தான் வழியில் அதுக்கான பூஜைகள் எல்லாம் பண்ணுவான், காளி தேவி வழிபடுவான், நரபலி கொடுப்பான், நிறைய அயோக்கியந்தனம் பண்ணுவான், அவனுக்கு வந்து அதுதான் கடவுள். நமக்கு வந்து சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய கடவுள் தான் நமக்கு கடவுள். அப்போ இது மாதிரி எல்லாம் மாறுபடுவது ஏனென்றால் இந்த 3 குணபேதங்கள் தான் காரணம். இந்த 3 குணபேதங்களுக்கு எது காரணம்னா மனசு தான் காரணம். அப்போ இப்படியே ஒவ்வொன்றா நம்ம பிடிச்சிக்கிட்டே போனோம்னா அந்த செயின் லிங்க் வந்து கடைசியாக எங்கே வந்து முடிவோம், கடைசியில் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் முடிஞ்சிடும். ஏன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது, கடைசியாக எல்லாத்தையும் இழுத்து போட்டிங்கன்னா செயின் பூரா கையில் கடைசியாக வரும். அந்த கடைசி அந்த லிங்க் வரும்போது நான் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்களேமீங்க, அந்த ஒன்றுமே இல்லாதது தான் ஆத்மா, அது எதுலேயுமே கனெக்ட் ஆகிறதே கிடையாது. அப்படி தான் இங்கே இறைத்தன்மை இருக்கிறது. அப்போ அது வந்து இங்கே இருமைகளில் இல்லவே இல்லை. அப்போ அது ஒன்றே, அந்த இருப்பு ஒன்றே முதலும் முடிவும் இல்லாமல் எப்போதும் இருக்கிறது அப்படின்ட்டாரா. அப்போ அதுதாங்க ஆதியும் அந்தமும் இல்லை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்த ஸ்லோகம் 15. ரிசக்ஸ்ய ஸ்வகதோ பேதகா பத்ர புஷ்ப பலாதிபிகி ரிஷாந்தராத் சஜாதியோ விஜாதியா சிலாதித. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதையும் அருமையாக இங்கே புரிய வைக்கிறார். அதாவது இங்கே சஜாதியா விஜாதியாங்கிற ரெண்டு வார்த்தை வருது பார்த்தீங்களா. அதாவது சஜாதியம் அப்படின்னா அதே வகையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், அதாவது இனம் மாறாமல் ஒரே வகையில் பல வேறுபாடுகளை நம்ம பார்க்கலாம். எப்படி அதை புரிஞ்சுக்கலாம், சஜாதியம்னா ஒரு உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ மனித இனம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் மனித இனம் தான், ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம். அப்ப ஒரே மனித இனத்தில் பல வேறுபாடுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சஜாதீயம் என்று பெயர். விஜாதீயம் என்றால் என்ன அப்படின்னா, விஜாதீயம் என்றால் வேறு வேறு வகையான வேறுபாடுகள். அப்ப விஜாதீயம் என்பது எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்ப ஜீவன் அப்படிங்கிறது ஒரே வார்த்தை தான், ஆனா அந்த ஜீவனில தாவரம் ஒரு மாதிரி இருக்கு, பறவை ஒரு மாதிரி இருக்கு, மிருகம் ஒரு மாதிரி இருக்கு, மனிதன் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரே வார்த்தை தான், அதுக்கு ஜீவன் பேரு. ஆனா அந்த ஜீவனுடைய வடிவங்கள் மாறுகிறது. அப்ப இது பல்வேறு வகையான வேறுபாடுகளை சுட்டி காட்டுவதற்கு பேரு விஜாதீயம். அப்ப சஜாதீயம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரே வகையில் பல வேறுபாடுகள் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கணும். எதுக்கு இந்த இடத்துல இதை சொல்றேன்னா, இந்த செயல் அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது விருட்சாந்தராத் சஜாதீயோ விஜாதீயகா சீலாதீதகா அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இங்க என்ன அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இந்த செயல் படி அப்படின்னு பார்த்தா, ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதுல பொதுவா மூன்று வகையான வேறுபாடுகளை நம் சாதாரணமாக காண முடியும் அப்படின்னு எடுத்து சொல்லி, இப்ப உதாரணத்துக்கு ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்துல இலை பூ கனி அப்படிங்கிறது எப்படி நம்ம மூன்று விதமான விஷயங்களை பார்க்க முடியுது. ஒரு மரம் தான் இருக்கு, ஆனா அந்த மரத்துல வந்து இலைகள் இருக்கு, அதுல பூ இருக்கு, அப்புறம் அதுல பழங்கள் இருக்கு. இது மாதிரி ஒரு மூன்று விஷயங்கள் ஒரு பொருள் நமக்கு தெரியுதா. அப்ப அதே இனத்தில் இருக்கின்ற வேறு ஒரு பொருளோட நம்ம கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. வேறு ஒரு மரம், ஒரே மரம் தான், ஒரு மரத்துல இலை பூ கனி இருப்பது போல இன்னொரு மரம் இருக்கு, ஆனா அந்த மரம் வந்து முற்றிலும் இந்த மரத்தோடு பொருந்தாத வேறு ஒரு இனம். அப்ப அந்த மரத்துல வேற வேற மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா. அப்ப இது மாதிரி இந்த மூன்று வேறுபாடுகளும் இந்த உலக பொருட்களின் இயல்பான அடையாளங்கள் அப்படிங்கறத இந்த செயல சொல்றாரு. இந்த செயல் அதான் சொல்றாரு. ஏன்னா இங்க கடைசி அவர் சொல்ற அந்த விஷயம் என்னன்னா, சிலாதீதகாங்கிறார்ல, சிலான்னா கல்லு, அந்த கல்லு அதுலேயும் நிறைய மாற்றங்கள், அந்த மரம் கல் அப்படிங்கிற வேறுபாடுகள் வந்து மாறி மாறி படைப்பில் இருக்கலாம். அதாவது எப்படி வந்து இந்த படைப்பில் வந்து கல் மண் ஒரு மாதிரி இருக்கு, மரம் ஒரு மாதிரி இருக்கு, அப்புறம் மரங்களுக்கு அப்புறம் புழு பூச்சிகள், அப்புறம் ஊர்வன பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள். அப்போ இது மாதிரி வேறுபாடுகள் பலவாக இருந்தாலும் அதையெல்லாம் எதை குறிப்பிடுகிறது, ஒரே இனமாகிய ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாலும் இந்த ஜீவ வேறுபாடுகள் இனபேதங்கள் எதன் அடிப்படையிலேனா, மூன்று வகையான வேறுபாடுகளை வைத்து பார்த்தால் சஜாதீயம் விஜாதீயம் என்ற வேறுபாடு மட்டும் இல்லாம இந்த மாறுபாடுகள் எப்படி உண்டாகுதுன்னா, ஸ்வகத பேதம் என்று உள்புற வெளிப்புற வேறுபாடுகள், அதாவது உள்ளே வெளியே அப்படிங்கிற வேறுபாடுகளை வைத்து இங்க சொல்ல வராங்க. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து எந்த அடிப்படையில நமக்கு அத்வைதத்திற்கான ஒரு அடிப்படை அளவுகோலை தீர்மானிக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்வகத பேதம் அப்படின்னா அந்த உள்புற வேறுபாடுகள் அப்படிங்கிற விஷயத்துல வடிவங்கள் மாறி மாறி இருந்தாலும் உள்ள இருக்கிற ஆத்மா அந்த சைத்தன்யம் ஒன்று தான், ஆனா வெளியே வந்து உருவங்கள்ல பலவாறாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த வேறுபாடுகள் வந்து ஸ்வகத பேதத்தின் மூலமா பலவாறாக காணப்பட்டால் அதுக்கு பேரு ஒருமை அல்லங்கிற மாதிரி மனசு தீர்மானம் செய்யுது. அதே மாதிரி இன வேறுபாடுகள்ல சஜாதீயம் அப்படிங்கிற பேதம்ல மனிதன் அப்படிங்கிற ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லோரும் மனிதர்கள் தான், ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம். அப்ப நம்ம இடத்துலயே பல வேறுபாடுகள் இருக்கு. நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, நான் ஒரு மாதிரி இருக்கிறேன், ஆனா நீங்களும் மனிதன் தான், நானும் மனிதன் தான். அப்ப பார்க்கும்போது மனிதர்கள் தான், ஆனா பார்வையில் பலவாறாக இருக்கிறோம். அப்ப இங்க ஒரு தனித்த ஒரு விஷயத்தை அது குறிப்பிடாமல் மாற்றி மாற்றி குறிப்பிடுது இல்லையா, அதனால அது சஜாதீய பேதம். அதே மாதிரி வேறு இன வேறுபாடுகள், அந்த இனம் வந்து மனிதன் மிருகம் பறவை என்று பிரிக்கும் போது விஜாதீய பேதம். அப்ப இது மாதிரி பேதங்கள் பலவாறாக இருக்கலாம். ஸ்வகத பேதம், சஜாதீய பேதம், விஜாதீய பேதம் என்ற மூன்று பேதங்களும் பலவாறாக இருந்தாலும் அந்த இருப்பினிடத்திலே இந்த மூன்று பேதங்களில் எதுவும் இல்லை. அதை சொல்றதுக்கு தான் இது இப்படி புரிய வைக்கிறாரு. ஒரே இருப்பு இருக்கு, அந்த இருப்புல எந்த பேதமையும் இல்லை. ஆனா அந்த பேதமையே உண்டாகி இருப்பது போல இங்க நாம சஜாதீயம் விஜாதீயம் ஸ்வகத பேதம் என்ற பேதங்களை பிரித்து பார்ப்பது எதனாலன்னா, அறியாமையினாலே நாம் உண்டாக்கி வைத்திருக்கின்ற உலகத்தின் காரணமாக, ஏற்றி வைத்து கொண்ட எண்ணத்தின் காரணமாக இது போன்ற பேதமைகளை உண்டாக்கி பார்க்கிறோம். அப்படி உண்டாக்கி பார்ப்பதனால்தான் நான் வேறு நீ வேறு என்ற கருத்து வேறுபாடுகளில் திளைக்கிறோம். அப்ப இதை நம்ம கொஞ்சம் ஆழமா விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்து கொண்டா, இப்ப இந்த அத்வைத வேதாந்தம் சொல்லுகின்ற ஆழமான உட்கருத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தா, எடுத்த உடனே அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது, தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிடுது. அப்ப இந்த வார்த்தையை நம்ம முதல் முதல் கேட்ட உடனே நம்மளால ஏத்துக்க முடியலன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம கடந்த செயலியே அதை நான் சொன்னேன், அது எப்படிங்க இவ்வளவு பெரிய உலகத்தை இல்லைங்கிறீங்க, அப்புறம் நீ அதுதாங்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க, பிரம்மம் சத்தியம்ங்கிறீங்க, ஜகத்தை மித்தியாங்கிறீங்க, இது எப்படிங்க என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை கேட்கிறோம், அதையும் நம்மளால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்றோம். ஏன்னா அது எப்படிங்க நான் அதுவாக இருக்க முடியும், அது எப்படிப்பட்டது, நான் எப்படிப்பட்டவன், என்ன போய் அதுங்கிறீங்க அப்படின்னு நம்மளால ஏத்துக்க முடியலன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப இது மாதிரி பேதங்கள் எல்லாம் ஏன் நம்ம இடத்துல ஏற்பட்டிருக்கு? இந்த ஸ்வகத பேதம், சஜாதிய பேதம், விஜாதிய பேதம் இருப்பதினால. ஏன்னா இதுதான் நமக்கு பதிவுகள், இந்த பதிவுகள் எல்லாம் நமக்கு பல பிறவிகளாக வந்திருக்கு, இந்த பிறவியிலும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப இந்த ஞான பாடத்துக்கு வர்றதுக்குள்ள நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை ஏத்திக்கிட்டு தானே வந்திருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பிறந்த குழந்தைக்காக இந்த அத்வைத வேதாந்த பாடம் எடுக்கிறோம் இல்ல? அப்ப பிறந்த குழந்தைக்கு அத்வைத வேதாந்தம் டைரக்டா எடுத்து அதை புரிஞ்சுக்குமா இல்ல? அப்ப என்ன, இதுக்கெல்லாம் பக்குவம் வரணும், அந்த புரிதல் வரணும். அப்ப இத்தனை விஷயங்களையும் ஆராய்ந்து பார்த்து இந்த பேதமைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேதமைகள் எல்லாம் எதுவும் இல்லை என்று நீக்குகின்ற நிலை வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தாங்க அத்விதீயம், ஏக்கம் அத்விதீயம். அதனால்தான் அந்த ஒன்று மட்டுமே இருக்கிறது, அந்த இருப்பு மட்டுமே இருக்கிறது, அது இரண்டற்றதாக இருக்கிறது, அதுதான் பிரம்மம், அதுதான் சத் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு உபனிஷத்து விஷயத்தை இங்க அருமையா புரிய வைக்கிறாருங்க இந்த செயல்ல. அப்ப அதுக்கான விளக்கங்களை இப்படி எடுத்து போடுறாரு, ஸ்வகத பேதம், சஜாதிய பேதம், விஜாதிய பேதம் என்று சான்ஸ்கிரிட் வேர்டை யூஸ் பண்ணி இங்க அழகா புரிய வச்சுட்டாரு. அப்ப நம்ம இதை வந்து நிதித்தியாசன முறையில ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தா பேத விவேக பயிற்சி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அமைதியாக நீங்க அமர்ந்து கொண்டு உங்க உடம்பையே நீங்க பார்க்கணும். இப்போ உங்க உடம்புல பார்த்தா உங்க உடம்புக்குள்ளேயே பல பகுதிகள் இருக்கு, உள்ள குடல் இருக்குது, நுரையீரல் இருக்குது, லிவர் இருக்கு, கிட்னி இருக்கு. அப்போ உங்கள் உடல் உறுப்புகளை உங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க ஒரு பாடத்திட்டத்தில் பார்க்கும்போது, அனாட்டமி படிக்கும்போது, இது தாங்க குடல், இது தாங்க கிட்னி, இது தாங்க லிவர்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. அதெல்லாம் நம்ம உள் வாங்கியிருக்கிறோம்ல, நம்ம எப்படி உள்ளே போய் பார்க்கல, நம்ம பாடத்திட்டத்தில் பார்த்துருக்கோம். அதுக்கு தானே பரோட்ச ஞானம்னு பேர். புத்தக அறிவில் நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கோம், நுரையீரல்னால் இப்படி இருக்கும், கிட்னின்னா இப்படி இருக்கும் அப்படி நம்ம பதிவு பண்ணி வச்சுருப்போம். அப்போ அந்த பதிவுகள் நமக்கு பேதத்தை உண்டு பண்ணுது, பல உறுப்புகள் என்னிடத்துல இருக்கிறது என்ற பேதத்தை உண்டு பண்ணுது. அந்த நிலையில நான் ஒரே உடல் என்ற அபிமானம் நீங்குது பாத்தீங்களா. அப்ப இங்க என்னன்னா, இந்த ஸ்வகத பேதம் அப்படிங்கிறது உடலுக்குள்ள இருக்கிற பல்வேறு உறுப்புகள் இருக்கு இல்லையா, நம்ம பல உறுப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து குடல், இது எலும்பு, இது மஜ்ஜை, அப்புறம் அதை விட்டா கிட்னி, லிவர் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். அதை நம்ம எப்ப பாக்குறோம், பேதமை புத்தியால பிரிச்சு பார்த்தா நம்ம உடம்புக்குள்ள இத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரியும். ஆனா பேதமையை நீக்கி நீங்க இந்த உடலை நான் என்று அபிமானிச்சா உங்களுக்கு மேலே இருக்கிற உடம்பு மட்டும்தான் தெரியும், உள்ள இருக்கிற விஷயம் தெரியுமா? தெரியாது. அப்போ உள்ள இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கிற உடம்பு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஆழமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது வந்து சும்மா சின்ன சமாச்சாரம் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை உங்களுக்குள்ள பார்க்குற விஷயத்தை இங்கே சாஸ்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நுணுக்கமாக உள்ளே வரணும், சும்மா விளையாட்டுத்தனமெல்லாம் வந்தால் இது புரியாதுங்க. புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் புரியும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இங்க வந்து இந்த ஒரு உடல் தான் உங்ககிட்ட இருக்கு, ஆனா அந்த ஒரு உடல்ல உள் உறுப்புகளை நீங்க தனித்தனியா ஆராய்ந்து பார்த்தா உங்களுக்குள்ள குடல் இருக்கு, கிட்னி இருக்கு, லிவர் இருக்குன்னு பிரிச்சு பார்க்கறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? அதை பற்றிய ஒரு அறிவு வந்ததுனால, புத்தக அறிவை வச்சு எனக்கு கிட்னா இப்படி இருக்கும், லிவர்னா இப்படி இருக்கும், லங்ஸ்னா இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சு வச்சு நீங்க அதை மனசுல பதிவு பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா அதை பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே இல்லை. போட்டோவில் வேணால் பார்க்கலாம், அல்லது ஒரு புத்தகத்தில் பார்க்கலாம், அல்லது வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் உடம்புல இருக்கிற உறுப்பை நீங்கள் அப்படி பார்க்கவே இல்லை. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருன்னு இப்போ கேள்வி கேட்டால், இந்த முழு உடல் நான் அப்படின்னு இந்த முழு உடல் தான் நீங்கள் அபிமானம் பண்ணுவீங்களே தவிர, நீங்கள் உள்ளே போய் அந்த கிட்னி தாங்க நான், அந்த லிவர் தாங்க நான், அந்த லங்ஸ் தாங்க நானுன்னு என்றைக்காவது சொல்லுவீங்களா? என்றைக்குமே சொல்ல முடியாது. இந்த அபிமானத்தோடைய வித்தியாசத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே உடலுக்குள்ள பல்வேறு பகுதிகள் இருக்கலாம், அந்த பல்வேறு பகுதிகளும் ஒரு உடலுக்குள்ளே இருப்பதினால அது பேதமை ஆகிவிடுகிறது. ஆனால் அதை பேதமை இல்லாமல் பார்க்கவும் முடியும், ஆனால் பேதமையோடு பார்த்தால் அதுக்கு பேரு ஸ்வகத பேதம் என்று பெயர். இதுதான் இங்க அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான சப்ஜெக்ட். இதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டு, ஆனால் இதை இன்டெப்தா புரிஞ்சுக்கணும். அப்ப ஸ்வகத பேதம் என்றால் அமைதியாக அமர்ந்து உங்களுடைய உடலை உள்நோக்கி பார்த்தால் உடலுக்குள்ளே இருக்கின்ற உள் உறுப்புகள் எல்லாம் தெரியும். ஆனால் அந்த அத்தனை உள் உறுப்புகளையும் உள்ளடக்கிய ஒரே உடல் உங்களுடைய உடல். அப்ப உங்களுடைய ஒரு உடலுக்குள்ளே இப்படி 1000 விஷயங்கள் இருக்கலாம். அதை பிரித்து பார்க்கின்ற மனதுக்கு அதற்கு ஸ்வகத பேதம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது மாதிரியே நீங்க பிற உடல்களை பார்க்கலாம். இப்ப எப்படி ராமசாமி தன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிற கிட்னி, லிவரு, லங்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டு அது வேற நான் வேறேன்னு இப்பதான் புரிஞ்சு பார்த்தாரு. அப்புறம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் உள்ள இருக்கிற உறுப்பு, ஆனா இதெல்லாம் சேர்ந்து நான் ராமசாமி அப்படின்னு இப்போ அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய உடம்ப முழுசா இப்போ இந்த ஹோல் பாடி தான் நான் அப்படின்னு அவர் தன்னுடைய உடம்பை மட்டும் இப்போ நம்பிக்கிட்டாரு. அந்த கிட்னி நான் இல்லை, அந்த லிவர் நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அதிலிருந்து கொஞ்சம் விலகி இந்த ஒட்டுமொத்த உடல் நான் என்று புரிஞ்சுக்கிட்டாரா? அந்த நிலையை கடந்து இப்ப ராமசாமி இன்னொரு நிலையில போய் சிக்கிக்கிறாரு. அது என்ன தெரியுமா? தனக்கு பக்கத்துல குப்புசாமி உட்காந்துருக்காரு, தனக்கு எதிரில் கமலா உட்காந்துருக்காங்க, அந்த பக்கம் விமலா உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு பல்வேறு உடல்களை பார்க்கிறார். ஆனால் ஒரே இனம், இப்ப மனித இனத்துக்குள்ளதான் ராமசாமி இருக்காரு. ஆனா அதே மனித இனத்திலே வெளியே வந்து குப்புசாமியை பார்க்கிறார், கமலாவை பார்க்கிறார், விமலாவை பார்க்கிறார். அதுக்கு பேரு சஜாதிய பேதம் என்று பெயர். இது நான் சொல்றது வந்து இந்த பாடம் இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து லெசன்ஸ்ங்கிறதுனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிச்சாதான் புரியும். அப்ப சஜாதிய பேதம் என்றால் ஒரே இனம், நானும் மனிதன் அவனும் மனிதன், ஆனால் அவன் வேறு நான் வேறுங்கிற பேதம் இப்ப வந்துருச்சா? இதுக்கு முன்னாடி நானுங்கிற உடல் அபிமானம் மட்டும் வருது, ஆனா குடல் நான் இல்லை, எலும்பு நான் இல்லை, கிட்னி நான் இல்லைங்கிற பேதமையிலிருந்து உங்களால விடுபட முடிஞ்சுதா? எப்படி விடுபட்டீங்க? அதை பிரிச்சு பார்க்காம இந்த உடம்ப நானும் நம்புனதுனால விடுபட்டீங்க. பிரிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு உடம்பா? இல்லை, அதுக்குள்ள 1000 உறுப்புகள் இருக்கு. இன்னும் இன்டெப்தா போனீங்கன்னா பல செல்கள் இருக்கு. அப்ப எத்தனை செல்லோ அத்தனை செல்லும் சேர்ந்துதான் நீங்க. அப்ப எத்தனை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஒவ்வொரு செல்லையும் எடுத்து எண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கணும். இதெல்லாம் இதுவும் நான் தாங்க, இதுவும் நான் தாங்க, இந்த செல்லும் நான் தாங்க அப்படின்னு நீங்க உங்களை அபிமானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எத்தனை பேரா இருப்பீங்க நீங்க? பல கோடி, பல மில்லியன், பல பில்லியன் கணக்குல நீங்க உள்ள இருப்பீங்கல்ல. அப்ப இப்படிப்பட்ட நானா அது? இல்லவே இல்லை, நான் இந்த ஒரே உடம்பு தான் நான் அப்படின்னு ரொம்ப கூலா சொல்லிட்டோம். அப்ப அது மாதிரி ஒரு கூலா சொல்ல முடியறதுல இருந்து நம்ம எப்ப விடுபடுறோம்? ஸ்வகத பேதத்திலிருந்து விடுபடும் போது நடக்குதையா? அது மாதிரி சஜாதிய பேதம் என்பது நான் தனித்து அபிமானிக்கின்ற ராமசாமி இந்த உடம்புங்கிற எண்ணத்தை விட்டு இப்ப நம்ம என்ன பண்றோம்? நிறைய பேர் இருக்காங்க, வெளியே ஒரு குப்புசாமி இருக்காரு, கமலா இருக்காங்க, விமலா இருக்காங்க, பல உடல்களை பார்க்கிற பேதமைக்கு பேரு இன வேறுபாடு. அதுக்கு வந்து சஜாதிய வேறுபாடு, சஜாதிய பேதம் என்று பெயர். அப்ப இதை கடந்து இன்னும் சில நிலைக்கு போறோம். அது எப்படி போறோம்? அந்த உடம்புல இருக்கிறது குப்புசாமி, இந்த உடம்புல இருக்கிறது கமலா. ஆனா இதையும் கடந்து பாருங்க, அந்த உடம்புல இருக்கிறது நாய், இந்த உடம்புல இருக்கிறது எருமை, அந்த உடம்புல இருக்கிறது மாடு, அப்புறம் அந்த உடம்புல இருக்கிறது தாவரம் அப்படின்னு இப்ப இன்னும் சில வேறுபாடுகளை பார்க்கறோம் இல்லையா? இதுக்கு பேரு விஜாதிய பேதம். அப்ப இது மாதிரி இந்த மூன்று பேதங்களும் மனசுதான் உருவாக்கி வச்சிருக்குங்கிறாரு. இங்க வித்யாரண்யர் சொல்ல வர்ற ஆழமான உட்பொருள் என்னன்னா, இங்க இந்த கிரியேஷனை நாம தான் கிரியேட் பண்ணி பலவாறாக நம்ம பிரிச்சு பார்க்கிற அந்த பேதமை வந்து மனதினுடைய ஒரு முக்கியமான அம்சம். இது இந்த பேதங்கள் எல்லாம் மனம் உண்டாக்கி கொண்ட முக்கியமான விஷயம். அப்ப இதை நம்ம கொஞ்சம் இது மாதிரி ஆராய்ந்து பார்த்தா இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டுக்கலாம்? இந்த மூன்று பேதங்களும் இல்லாமல் ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இருக்குது. மூன்று பேதங்களும் பேதமற்ற ஒரு விஷயம் இருக்கிறது, அதுதான் இருப்பு அப்படின்னு அருமையா புரிய வைக்கிறாரு இங்க வித்யாரண்யர். ஏன்னா இங்க பேதமை அப்படிங்கறதெல்லாம் இந்த வெளி விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்த உடலையும் இந்த உடல் சார்ந்த உறுப்புகளையும் அப்புறம் இந்த உலகத்தையும் வைத்துக்கொண்டு நம்மால் உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் இப்படி பலவாறாக தெரிந்தாலும் எதுவுமே சம்பந்தப்படாத பேதமற்ற ஒரு விஷயம் இருக்கிறது, அதுதான் இருப்பு, அதுவே நான் என்று அமைதி கொள்வாயாக. இதுதான் நிதித்தியாசனத்தினுடைய ஆழமான உட்பொருள்ங்க. இப்ப நான் சொன்னது வந்து நிதித்தியாசனத்துல நீங்க எப்படி நிக்கணுங்கிறதுக்கான க்ளூ கொடுத்தேன். அந்த க்ளூவில் இந்த பேதமையை சொல்லி கொடுத்தேன், அதாவது சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேதம். இந்த மூன்று பேதங்களும் இல்லாமல் நான் இருக்கிறேன், நானோ இருப்பு, நான் வருவதும் இல்லை போவதும் இல்லை, என்னால் எதுவும் படைக்கப்படவே இல்லை, ஆனால் படைப்பது போலவும் அதை அனுபவிப்பது போலவும் தோன்றுவதெல்லாம் மனதின் தோற்றம் மாத்திரமே. அப்ப இதுதான் நமக்கு ஜகத் மித்தியாங்கிறதுக்கான விளக்கங்க. அப்ப இங்க மனசு இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் இருக்கும், மனசு இல்லைன்னா உலகம் காணாம போயிடும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே நிரூபிச்சிருக்கோம். அதுதான் ஆழ்ந்த உறக்கம். அப்ப இங்க நீங்க வந்து கீழே இறங்குனீங்கன்னா மனசுக்குள்ள வந்தா இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை படைக்க முடியும். நீங்க மேலே ஏறினீங்கன்னா மனதை கடந்து அந்த அறிவா பிரகாசிக்க தொடங்கும் போது உலகம் மறைஞ்சிடும், உங்களுடைய இருப்பு மட்டும் உங்களுக்கு தெரியும். அப்ப இதுதான் இங்க நிதித்தியாசனத்துல நடைமுறைப்படுத்த வேண்டிய வழிமுறைகளாக இங்க இதை வச்சுக்கணும். அப்ப இங்க சாதகர்களுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு தனி ஆத்மா அப்படின்னு நீங்க உங்களை ஆத்மாவா இப்ப நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது சஜாதிய பேதத்தில் இருந்து வருகிறது. என் உடல் என் மனம் என்ற எண்ணம் வந்துட்டா அது ஸ்வகத பேதத்தின் அடையாளம். அத்வைத சாதனை இங்க என்னன்னா, இந்த மூன்று பேதங்களையும் அறிவால் தூண்டுவதுதான் உண்மையான சாதனை. ஆக பேதம் காண்பவன் பேதமற்றவன் அப்படிங்கிற அந்த இருமைகள் இருக்கின்ற வரைக்கும் அங்க மனசு இருக்கும். ஆனா பேதமை காண்பது, வேதமை அற்றது அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களுக்கும் நடுநாயகமாக எது நிற்கிறதோ அது ஆத்மா. அப்போ இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு வரியில இந்த செயலுக்கான அருமையான விளக்கம் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம்னா, வேதம் இருக்கின்ற இடமெல்லாம் ஜகத், இந்த உலகம். அப்போ வேதம் இல்லாத எதுவோ அதுவே இருப்பு, அதுவே நான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளுங்க. அப்போ இங்கே வந்து நீங்கள் கடைசியாக சுற்றி முற்றி எப்படி வந்தாலும் அந்த இருப்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த இருப்பே நீங்கள் தான். நீங்கள் இருக்கிறதுனால தான் இங்கே எல்லாம் இருக்குது. நீங்கள் இல்லைன்னா இங்கே எதுவுமே கிடையாது. இதை தான் இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய மிக மிக ஆழமான விஷயம். ஆனால் இதை வந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நான் இருக்கிறதுனால எப்படி இங்கே உழவு இருக்குன்னு நம்ம கேள்வி எழுப்பி எழுப்பி கேட்போம். ஆனால் அதுக்கு விளக்கம் இப்படி திருப்பி திருப்பி கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இங்கே இதில் நீங்கள் சைன் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் திருப்பி திருப்பி சந்தேகத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஏன் நமக்கு சந்தேகம் வருது அப்படின்னா, நம்ம இதை சரியாக உள்வாங்காதது தான் காரணம். நம்ம இந்த பாடத்திட்டத்தை வந்து ரொம்ப டீப்பாக கவனிக்கணும், ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக கவனிக்கணும். அப்போ தான் நமக்கு அது புரியும். அந்த புரிதல் வந்து ஒரு முறை புரியாவிட்டாலும் இன்னொரு முறை புரியும், வேற ஒரு ஆங்கிளில் சொல்லும்போது புரியும், ஒரு ஆங்கிளில் சொல்லும்போது புரியாமல் போகலாம், இன்னொரு ஆங்கிளில் சொல்லும்போது புரிஞ்சிக்கலாம். அப்போ இது வந்து அவங்க அவங்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் மனசு வந்து புரிஞ்சுக்கும். அதுக்கு தான் இந்த பாடங்களை வந்து ரிஷிகள் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. இப்போ நாமளே கேள்வி கேட்கலாம், என்னங்க இவ்வளோ விஷயம் தேவையா, ஒரு உபநிஷத்தில் இதை பற்றி சொல்லிட்டா நம்ம புரிஞ்சிக்க மாட்டோமான்னு கேட்டால், ஒரு உபநிஷத்தில் சொல்லும்போது ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு அது புரியவே புரியாது. இப்போ கடவு உபநிஷத்தை எடுக்கும்போது இதே விஷயத்தை பேசும், ஆனால் அந்த கடவு உபநிஷத்தை படித்த ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்குவாங்க, ஓ ஆத்மானா இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் அதுவாக தான் இருக்கிறேன்ட்டு அப்படியே அந்த கடவு உபநிஷத்து கற்றுக்கொண்டவர்களில் பல பேர் ஆத்மாவாக பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பெரும்பாலானவங்க அந்த ஆத்மாவாக பிரகாசிக்க முடியாத இருக்கிறவங்கெல்லாம் அடுத்தது தைத்திரிய உபநிஷத்து கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் அதில் புரியாது, இதில் புரியும். அப்போ உடனே அவங்களுக்கு ஓ அந்த இடத்துல நான் அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ இந்த இடத்துல அது கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கு, அப்போ நான் ஆத்மா தான் அப்படின்னு ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து தைத்திரிய உபநிஷத்து கேட்கும்போதே தன்னை உணர்ந்துருவாங்க. அப்போ கடவு உபநிஷத்தில் உணராதவர்கள் இரண்டாவது உபநிஷத்தை தைத்திரிய உபநிஷத்து கேட்கும்போது உணர்ந்து அந்த நிலையை அடைந்தவர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு பத்து உபதேசம் கேட்பாங்க, அப்பவும் உணர முடியாது. அப்போ அவங்க மாற்றி மாற்றி பத்து உபதேசம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஒன்றில் கூட என்னால் அந்த நிலைக்கு போக முடியலன்னு சொன்னால் என்ன காரணம்னா, அந்த உபநிஷத்தை அவங்க உள்வாங்குவது தான் பிரச்சனை. சரியா அவங்க அதை கவனம் கொடுத்து கேட்கல, அதை வந்து டெப்த்தாக பார்க்கல அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். உபநிஷத்தில் ப்ராப்ளம் இல்லை, அதை உள்வாங்கியவர்கள் இருக்கிற ப்ராப்ளம். அது நாம் தான் மாற்றிக்கணும். அப்போ அதனால் இப்போ எத்தனை பாடம் எடுத்தாலும் ஒரு விஷயத்துல புரியாது, இன்னொரு விஷயத்துல புரியணும், புரியலன்னா இன்னொரு விஷயத்திலாவது புரிஞ்சுக்கணும். ஆனா எத்தனை சொன்னாலும் என்னால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னா, அவங்க பாடம் கேட்கல, சும்மா பாடம் படிக்கிற மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிதான் நிறைய பேர், நான் தான் சொல்லிட்டேன், 50 மாணவர்கள் வகுப்பறைக்குள்ள வராங்கன்னா முன்னாடி பெஞ்சில் இருக்கிற 5 பேர் தான் பாடம் படிப்பாங்க, மீதி 45 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல கடைசி லாஸ்ட் 5 பெஞ்ச் இருக்கிற நபர்கள் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்க ஸ்கூலுக்குள்ள வருவாங்க போவாங்க, ஆனா ஒரு நாளும் வகுப்பை கவனிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பின்னாடி அரட்டை அடிக்கிறதுக்கும் புக்ஸில் வச்சுக்கிட்டு எதையாவது கதை புக்கு வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு தான் வருவாங்க. அவங்க நானும் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, ஆனால் பாடத்தை படித்து பாஸ் ஆக மாட்டாங்க. அந்த லாஸ்ட் பெஞ்செல்லாம் மேக்ஸிமம் ஃபெயில் ஆகிடும். இதெல்லாம் நம்ம படிக்கிற காலத்திலே பார்த்துருப்போம். அப்போ என்ன காரணம், அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்களே, எம் புருஷனும் கச்சேரிக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி, அவங்களும் நானும் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க, பட் ஆனால் பாஸ் ஆக மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, 10-11 அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறது. அப்படி தான் இங்கே பாடமும் நிறைய பேர் 10-11 வந்துட்டு போனால் இந்த ப்ராப்ளம் வரும். அப்போ அதனால் நீங்கள் இந்த பாடமெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்டெப்த்தாக கேட்கணும். என்ன சொல்ல வராங்க, ரொம்ப நுணுக்கமான விஷயம், அந்த பேதமைகளை எப்படி பிரித்து காட்டுறாங்க, இந்த ஒரு உடல் இருக்கிற உள்ளுறுப்புகளை நம்ம பிரித்தா நம்ம வேற வேறையாக போயிடுறோம், ஆனால் அதை ஒன்றுன்னு நினைக்கும்போது நம்ம இந்த உடலாக நம்புகிறோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த உடலை நான் என்று அபிமானிப்பதுனால இன்னொரு உடலை நான் வேறாக நினைக்கிறேன். அப்போ இத்தனை உடலுடைய பேதமையில் எனக்கு இந்த உலகம் விரியுது. அப்போ இன்னும் கொஞ்சம் நான் டெப்த்தாக போய் பார்த்தா என்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிற குடல், எலும்பு, லிவரு, கிட்னி எல்லாம் என்ன தான் நான் எப்படி அழகாக புரிஞ்சுக்கிட்டு இந்த உடல் நான்னு புரிஞ்சுக்கிட்டேனோ, அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த உடலும் நான் தான் புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம் வரும்போது நீங்கள் ஈஸ்வரனாக மாறுவீங்க. இப்போ நீங்கள் சாதாரண மனிதனாக இருக்கிற வரைக்கும் உங்களுடைய உடம்புல இருக்கிற குடல், எலும்பு மட்டும்தான் உங்களால் நான்னு அபிமானிக்க முடியுது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை நான்னு உங்களால் அபிமானிக்க முடியலையே, நீங்கள் அவன் வேற நான் வேறன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால. அது மாதிரி இப்போ தன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிற உள்ளுறுப்புகளை வந்து இது கிட்னி இது லிவர்னு நீங்கள் பிரித்து பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி ஒரு ஆள் ஆக முடியும், ஒரு ஆள் ஆக முடியாது இல்லை. அப்போ நீங்கள் அந்த பேதமை இருக்கிற வரைக்கும் நான் தான் இதுன்னு உங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதோ, அதுபோல் இந்த ஒட்டுமொத்த உலகமும் நான் தான் என்று உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எப்போ ஏற்றுக்க முடியும், அந்த புரிதல் வரும்போது தான் ஏற்றுக்க முடியும். அப்போ அதுக்கு தான் இந்த பாடத்திட்டங்களில் நம்ம இவ்வளோ டீப்பாக பயணம் செய்ய வேண்டியிருக்குது அப்படிங்கிறத நீங்க நீங்க புரிஞ்சுக்குங்க. அடுத்தது ஸ்லோகம் 16, கதா சத்து வஸ்துனோ பேத த்ரயம் பிராப்தம் நிவாரியத்தே ஐக்கிய அவதாரண துவைத பிரதிசேதை த்ரிபிக் கர்மாத் அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தையை இங்க சொல்றார். இந்த 16வது ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, இப்போ எப்படி அந்த முன்னாடி நம்ம பார்த்த சத்து அப்படிங்கிற ஒரு உண்மை பொருளில் மூன்று விதமான பேதமைகள் வேறுபாடுகள் தோன்றுவதாக நம்ம பார்த்து கடைசியில் அதெல்லாம் விசாரித்து பார்த்தா அந்த மூன்றும் மூன்று வகையான மனதின் கற்பிதம் தான். அப்போ அந்த கற்பிதத்தை நம்ம புரிந்து கொண்டு அதை நாம் நிராகரிப்பு செய்து நீக்கி விடுகிறோம் இல்லவா, அதுபோல் இங்கே புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறார்னா, முதல்ல நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து ஒருமையை உறுதி செய்ய வேண்டும். இரண்டு இல்லை என்பதை கண்டிப்பாக நம்ம மறுக்க வேண்டும். பேதத்தை முழுமையாக நிராகரிக்க வேண்டும். இப்போ இந்த மூணு பாயிண்ட் நம்ம கண்டிப்பாக இங்கே உள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறத இங்கே அழகாக புரிய வைக்கிறாரு. ஐக்கிய அவதாரண துவைத பிரதிசேததை த்ரிபி கிரமாத். அப்போ இந்த பேதமை முழுமையாக நிராகரிக்கப்படுவது. அதை எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம், ஐக்கிய அவதாரணான்னா ஒருமையை உறுதி செய்வதனால, துவைத இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, துவைத பிரதி சேதை அப்படின்னா இரட்டையை மறுப்பதினால, இருமைகளை மறுப்பதினால. மூன்றாவதாக த்ரிபிகி கிரமாத் அப்படின்ட்டார். மூன்றாவதாக வருவது வரிசை பிரவாகம் பார்க்கும்போது இந்த வேதங்களை நிராகரிப்பதினால. அப்போ இந்த மாதிரி மூன்று விஷயங்களை நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒருமையை உறுதி செய்வதிலையும் இருமைகளை மறுப்பதிலையும் வேதத்தை முழுமையாக நம்ம நிராகரிப்பதில் மட்டும்தான் நம்முடைய இருப்பு நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தின் இந்த செயலினுடைய முக்கிய அம்சமாக நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ போன ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட ஸ்வகத சஜாதிய விஜாதிய அப்படிங்கிற மூன்று வேறுபாடுகள் இந்த உலகப் பொருட்களுக்கே உரித்தானவைகள் என்று நம்ம பார்த்தோம். ஏன்னா அங்கே நம்முடைய மனம்தான் அப்படி பலவாறாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஸ்வகத பேதம் சஜாதிய பேதம் விஜாதிய பேதம் என்று இப்படி மூன்று விதமான பேதமைகளை உண்டு பண்ணி இந்த உலகப் பொருட்களில் இப்படி பலவாறாக பார்த்து கொண்டிருக்கு. ஆனால் சத்து என்கின்ற பிரம்மத்திடத்திலே ஆத்மாவிடத்திலே எந்த வேறுபாடுகளும் உண்மையில் இல்லவே இல்லை. அப்போ வேதாந்த சாஸ்திரம் மூன்று படிகளாக வருகின்ற இந்த வேறுபாடுகளை முழுமையாகவே நீக்குகிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு புரிய வருது. அப்போ இங்கே மூன்று பேதங்களை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெகேஷன் பண்ணலாம் நீக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐக்கிய அவதாரணம் அப்படின்னா ஒருமையை கண்டிப்பாக உறுதி செய்யணும். ஏன்னா இருப்பது ஒன்றே அது இருப்பு மாத்திரமே அப்படிங்கிறதுல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உறுதிப்பாடு வரணும். அப்போ சத்து என்ற ஒன்று மட்டும்தான் நீங்கள் இருக்கிறது, அது வந்து உள்ளே வெளியேங்கிற அந்த ஸ்வகத பேதத்தினால் பிரித்து பார்க்கப்பட்டது. அது நீங்கும் போது இருப்பது ஒன்றே என்று நமக்கு புரிய வரும். அது எப்படி நம்ம ஸ்வகத பேதத்தை நீக்கணும், இந்த உடம்புக்குள்ள இருக்கிற லிவரு கிட்னி அப்படின்னு பல பேதமையை வச்சிக்காம இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கும் போது அதை நீக்கிட்டோம். ஸ்வகத பேதத்தை நீக்கிட்டு இந்த உடலை நான் என்று அபிமானித்தோம். அப்போ எனக்கு அந்த குடல் பற்றியோ உள்ள இருக்கிற அந்த மஜ்ஜை பற்றியோ அல்லது எலும்பை பற்றியோ இல்லை அதையும் தாண்டி கிட்னியை பற்றியோ லிவரை பற்றியோ லங்ஸை பற்றியோ நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரே அபிமானம் மட்டும் எனக்கு இருக்கும். அப்போ எனக்கு உள்ள பல வேறுபாடுகள் நீங்கியதற்கு காரணம் இந்த ஒரே உடல். அது மாதிரி இங்கே உலகம் அப்படிங்கிற பல் வேறுபாடுகள் நீங்குவதற்கு ஒன்றே ஒன்று இருக்கிறது, அதுதான் சத்து என்று புரிந்துவிட்டால் இங்கே எல்லாவற்றையும் நீக்கிட முடியும் என்பது தான் இங்கே அத்வைதத்தினுடைய ஆழமான சாரம். அப்போ முதல்ல வந்து ஒருமையை உறுதி செய்யணும், பல பேதமைகளை நீக்கி கொள்ள வேண்டும், அதில் இருமைகளை கண்டிப்பாக மறுக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு விஷயம் இல்லவே இல்லை என்பதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். அதான் சஜாதிய பேதம். அந்த சஜாதிய பேதத்தில் இரண்டாவது விஷயம் ஒன்று இல்லை என்று நீக்கப்பட வேண்டும். அப்புறம் மூன்றாவதாக இந்த மாதிரி எந்த வேறுபாடுகளும் இல்லை இருப்பது ஒன்றே அப்படின்னு இந்த மூன்றும் நீங்கிய பிறகு அந்த சத்து மட்டும் இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதாங்க ஏக்கம் அத்விதீயம் அப்படின்ட்டு இந்த செயலில் அழகாக புரிய வச்சிட்டார். ஏக்கம் அத்விதீயம் என்றால் ஒன்று மட்டுமே இருக்கிறது, அது எவ்வாறு இருக்கிறது, இரண்டற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறத அருமையாக புரிய வைக்கிறது தான் இந்த செயலினுடைய ஆழமான உட்பொருள். இப்போ அது பேதம் அற்றதுன்ற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கேட்கலாம், ஏங்க ஏக்கம் மட்டும் சொன்னால் போதாதா, அது எதுக்குங்க அத்விதீயம் அப்படின்னு வேற திருப்பி ஒரு வார்த்தை சொல்லணும், அது இரண்டற்றதுன்னு எங்க திருப்பி சொல்லணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா, இங்கே இரண்டற்றது அப்படிங்கிற வார்த்தையை போட்டதனுடைய நோக்கமே ஒன்று மட்டுமே இருக்கிறது அப்படின்னு தான் அதுக்கு பொருள். ஆனா நீங்க ஒன்று இருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப இரண்டாவது என்ன இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி வந்துடும். நீங்க பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து அத்வைத வேதாந்தம் வந்து ரொம்ப ஆழமான விஷயத்த பேசும், அதே மாதிரி ரொம்ப சாதாரணமா பேசிடாது. இப்ப நம்மள மாதிரி எல்லாம் யோசிச்சு பேச மாட்டாங்க ரிஷிகள் எல்லாம். அவங்களாம் உள்ள இருந்து உணர்வுல வந்தவங்களா இருக்கிறதுனால அவங்க ஏன் அத்விதீயம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஏங்க இரண்டற்றதுன்னு சொல்லணுமா, ஒன்று மட்டும் சொல்லிட்டா முடிஞ்சதுங்க இல்லைங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்றேன் ஒன்னு இருக்குதுங்க அப்படின்னு, உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒன்னு இருக்குது சரிங்க, அப்ப இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப உங்க மைண்ட் என்னன்னா ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போவீங்க கண்டிப்பா. ஒன்னு இருக்குதுன்னா இன்னொன்னு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயல்பு. அப்ப இங்க வந்து வெறும் ஏக்கம் ஒன்று மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம மனசு இன்னொன்னு இருக்குதுங்கிற தேடும். அதனால ரிஷிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அத்விதீயம்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டா, இரண்டற்றதுன்னு சொல்லிட்டா ரெண்டாவதே ஒண்ணு இல்லப்பா, அப்ப ஒன்னு மட்டும்தான் இருக்குதுங்கிறத உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்ப நான் உங்ககிட்ட சொல்ற ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா, ரெண்டு கிடையாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க? ரெண்டு கிடையாதுன்ட்டாருங்க, அப்ப ஒண்ணுதான் இருக்கணுங்க, அதனால அவர் ரெண்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்க உறுதியா ஒன்னு எடுத்துக்க முடியும். ஆனா ஒண்ணு இருக்குதுங்கன்னு நான் சொன்னா, சரி ஒண்ணு இன்னும் இருக்குதுல இன்னொன்னு எங்கீங்கன்னு கேள்வி கேட்பீங்க. இதுக்குதான் அந்த வாழைப்பழ கதை, கவுண்டமணி செந்தில் காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ரெண்டு பழம் வாங்கினுங்க, ஒரு பழம் இங்க இருக்குது, இன்னொரு பழம் எங்க இருக்கு தெரியலையே, அப்படிதான் அது. அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா? ஒரு பழம் இங்க இருக்குது, இன்னொரு பழம் எங்கன்னு அவன் கேட்பான். அந்த காமெடிக்கு ஒரு முடிவு தெரியுமா? எப்படி முடிவு தெரியும்? அந்த முடிவே தெரியாது. ஏன்னா ஒன்னு இருக்குதுன்னு சொன்னா இன்னொன்னு என்னங்கிற கேள்வி எழுந்திருக்கும். அப்ப ரிஷிகள் வந்து இங்க முட்டாள்கள் கிடையாது, ரிஷிகள் வந்து மூடர்கள் கிடையாது, அவங்க தெளிவா இருக்கிறாங்க. நாம தான் புரியாம ஏங்க ஒன்னுன்னு சொல்றதுக்கு இத்தனை இழு இழுக்கணுமா, இரண்டற்றதுன்னு வேற சொல்லணுமான்னு நம்ம கேட்போம். ஆனா இரண்டற்றதுன்னு சொன்னாதான் அங்க இரண்டாவது பொருளே இல்லை, ஒன்று மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்கு அத்வைத வேதாந்தம் உபதேசிக்குதுங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் இங்கு மூன்று பேதமைகளை நீக்குதுங்க. அப்ப மூன்றையும் நீக்கி இங்கு ஐக்கியமாகவே அவசியமே இல்லை, இருப்பது ஒன்றுதான். இங்க இன்னொன்று இருந்தா தானே போய் ஐக்கியம் ஆறதுக்கு. அப்ப இங்க ஜீவ ஈஸ்வர ஐக்கியமும் கிடையாது, ஜீவ பிரம்ம ஐக்கியமும் கிடையாது. ஆனா இதெல்லாம் இருக்குதுன்னு மனசை நம்ப வச்சு அப்புறம் இதெல்லாம் நீக்கி பார்க்கும் போது அங்கு இரண்டற்றது இருப்பது ஒன்றே அப்படிங்கிறது நிரூபணமாக்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேசம் என்ன? அத்வைதம் என்பது ஒரே வாசகம் கிடையாது, அது பேதங்களை ஒவ்வொன்றாக கலற்றி எறிகின்ற அறிவு பயணம். அப்ப நீங்க இங்க வந்து ஒவ்வொன்றா நீக்கக்கூடிய ஒரு அறிவு பயணத்துல நீங்க வந்து எல்லாவற்றையும் நீக்கி பார்த்தால் இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே, அதுவே பிரம்மம், அதுவே நீ. அப்ப அந்த இடத்துல நம்ம வரும்போது இங்க நான் மட்டும்தான் இருப்பேன், எனக்கு வேறாக இன்னொன்று இருக்கவே முடியாது. அப்ப அந்த இறைவனே நான் தான், அந்த இறைவனே இந்த ஊடகத்தின் வழியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கான். அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு வைபவம்? அப்ப நான் தான் இந்த உடம்பையும் மனசையும் கருவியா வச்சு இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த பிரம்மம் தன்னை உணர்ந்த மறு வினாடி நீங்க தாங்க சாட்சாத் பிரம்மம். எப்படி இருக்கும் அந்த நிலை? அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா அதுதாங்க அனுபவம், அதுதாங்க அபரோக்ஷ அனுபூதி. அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அப்போ நீங்க தான் பிரம்மம், அப்ப இங்க இருப்பது நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த மூன்று பேதங்களும் அறிவால் நீக்கப்பட்டால் எஞ்சி இருப்பது எதுவோ அதுவே நீ, தத்துவமசி அப்படிங்கிற அருமையா இந்த ஸ்லோகம் 16 முடிக்கிறாருங்க. அப்ப நாமளும் நேரம் கருதி இன்றைக்கு இந்த ஸ்லோகத்தோட 16 ஸ்லோகத்தோட வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்து 17 ஸ்லோகம் நாளை வகுப்பிலே பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.